வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்ரீதர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெதுவடை பாட்காஸ்ட். வணக்கம், இது மெதுவடை பாட்காஸ்ட். நம்ம மூணாவது எபிசோடில் இருக்கோம். இந்த எபிசோடு வந்து ஒரு கொலாப், ரெண்டு பேர் கூட பண்ணுறோம். ஒரு ரஹ்மான் கன்னியும் ஒரு ஹாரிஸ் கன்னியும் தான் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கோம். கிரி பிரசாத் அண்டு ஓஹோ என்டர்டெயின்மெண்ட்டின் முக்கிய பங்கு ஹரிதீபன், ரெண்டு பேரும் தான் வந்து உட்காந்துருக்கோம். வணக்கம் ரெண்டு பேருக்கும்.
வணக்கம். வணக்கம் ஸ்ரீதர்களே, வணக்கம்.
ஸோ இன்னைக்கு எபிசோடில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மியூசிக். மியூசிக் எப்படி நமக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி எபிசோட். டு ஸ்டார்ட் திங்ஸ் ஆஃப், நம்ம வந்து ஹரி, உனக்கு வந்து எப்போ ஸ்டார்டிங்கில் மியூசிக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது? சின்ன வயசில் நிறைய பாட்டு கேட்டிருப்போம், அதெல்லாம் பண்ணியிருப்போம், ஆனால் மியூசிக் மேலே ஒரு ஆழ்ந்த இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்தது?
மியூசிக் மேலே ஆழ்ந்த இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்ததுன்னா, ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, அதாவது இந்த 3 ஆஃப்டர் த ரிலீஸ் ஆஃப் 3னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய பாட்டு கேட்டிருக்கேன், அதில் மேஜர் வந்து ஹாரி ஜெரா சாங்ஸாக தான் இருந்திருக்கு. அது எனக்கு அப்போ தெரியல. ஆஃப்டர் தட் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டக்கப்புறம் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே டெவலப் ஆச்சு. இப்போது எல்லாத்தோட பாட்டையுமே கேட்குறேன். முழு நேரம் ஹாரிஸ் கண்ணின்னு மட்டும் கிடையாது, இளையராஜா அவர்கள்லேருந்து வித்யாசாகர் ரஹ்மான் அவர்கள், கார்த்திக் ராஜா அவர்கள்னு ஒருத்தர் விடுறது இல்லை, எல்லாமே அவுட் அண்ட் அவுட் எல்லாமே கேட்கறது. நம்ம வந்துட்டு ஒருத்தங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாருமே நல்லா பண்ணுறேன்னா எல்லாத்துக்கும்
கேட்கணும். கிரி, உனக்கு?
எனக்கு ஆக்சுவலாக இப்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே வீட்டில் ரெண்டு பேரும், அம்மா அப்பா ரெண்டு பேருமே எந்நேரமே வந்து ஏதாவது பாட்டு போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு மோஸ்ட் ஆஃப் இட் சின்ன வயசுலேருந்தே, இப்போது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்துட்டு எனக்கு எப்போயுமே வந்து மியூசிக் சுற்றி ஏதாச்சும் இருக்கோ இல்லைனா டேப் ரெக்கார்டர் ஏதாவது ஓடிட்டுருக்கோம், அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப மியூசிக்குள்ளே எப்போது வந்து ரொம்ப கம்ப்ளீட்லி சப்மர்ஜ் ஆனே அப்படின்னா, நம்ம காதலன் படம்லாம் ரிலீஸ் ஆச்சு இல்லை, அந்த டைமில் அந்த பாட்டெலாம் பயங்கர ஹிட் ஆச்சு. லைக் ஏஆர் ரஹ்மான் சாங் பயங்கரமாக, லைக் எப்படி சொல்கிறது, ரெக்கார்ட் பிரேக்கிங் ஹிட் மாதிரி ஆச்சு இல்லை. அந்த டைம்ல இருந்தே வந்துட்டு அந்த பாட்டு நிறைய இடத்துல ஓடும், அந்த படம் பாட்டு மட்டும் திருப்பி திருப்பி நான் எல்லா இடத்துலையுமே ஓடிட்டு இருக்கு, ரொம்ப பாப்புலராக இருந்தது. அப்போ இருந்தே வந்துட்டு கம்ப்ளீட் ஏஆர் கன்னியாக மாறியாச்சு.
எனக்கு வந்து எப்படின்னா, சின்ன வயசில் நான் பெருசாக பாட்டு கேட்க மாட்டேன், வீட்டில் சன் மியூசிக் வச்சாலுமே நல்லா வந்து வைக்காதீங்க அப்படின்பேன். அந்த மாதிரி இருந்தப்ப வாரணமாயிரம் போக சேனல் பார்க்க மாட்டேன், கார்ட்டூன் நெட்வொர்க் பார்ப்பேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன், வாரணமாயிரம் படம் இறங்குச்சு. அந்த வாரணமாயிரம் படம் வந்தப்போ தான் இந்த மியூசிக் பாட்டு புக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது,
ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. எக்ஸாக்ட்லி
அப்போ வந்து அதில் அந்த பாட்டு இது பண்ணி தான் வந்து மியூசிக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே வந்தது. தாங்கள் ஹாரிஸ் கன்னி என்று கூட சொல்லலாம், பட் அப்போ தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து மியூசிக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து சாங்ஸ் நிறைய கேட்க ஆரம்பிச்சு அதெல்லாம் பண்ணது. அதுக்கு முன்னாடி பெருசாக வந்து நான் சாங்ஸ் கேட்பேனா கிடையாது. அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக இருக்கும், அதனால அதுக்கப்புறமா தான் நான் வந்து மியூசிக் மேல ஒரு இன்ட்ரெஸ்டே எனக்கு வந்தது. அது வரைக்கும் பெருசா எனக்கு மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது.
வாரணமாயிரம் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சாங்குமே எப்படி சொல்றது, எல்லா ஏஜ் குரூப்பையுமே கவர் பண்ற மாதிரி இருக்கும். வாரணமாயிரம் அனல் மேலை பணத்துலேயே முன்தினம் பார்த்தனே வந்து அந்த 80s 90s அப்படியே கனெக்ட் ஆகும். அப்போ அந்த ஏத்தி சாங்ஸ் வந்து நமக்கு அது ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி, ஒவ்வொன்றும் நடக்கும்போது அந்த அஞ்சு சாங்குமே சம்திங் சம்வேர் அப்படிலாம் வந்து இந்த அடியை கொள்ளுது என்ன வந்து ரொம்ப பீக்கில் இருந்த டைம்ல நிறைய பேர் கேட்டு சன் மியூசிக்ல திருப்பி திருப்பி போடணும்,
அதாவது எல்லாமே எல்லாருமே ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறேன்.
ஸோ அதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஒரு காமன் க்வெஸ்டின்,
எனக்கு உங்ககிட்ட ஒரு க்வெஸ்டின்
சொல்லு,
நீங்க அப்படி ஹாரிஸ் கன்னியா இருந்த நீ எப்படி யுவன் கன்னியா மாறின?
டிரான்ஸ்ஃபர்மேஷன்
எப்படி யுவன் கன்னியா மாறினேன் அப்படின்னா, தமிழ் படம், சரி தமிழ் படம் இல்லை, தமிழ் அம்மை கற்றது தமிழ், கற்றது தமிழ் வந்தப்போ ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன், பாட்டு கேட்குறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் பார்க்குறப்ப நான் படம் மியூசிக்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, பட் அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு டைமில் கேட்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அப்போ நான் கேட்குறேன், கேட்டப்ப அது ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப கனெக்ட் ஆகுது மியூசிக் வந்து. அந்த ஒரு ஃபீலாக இருக்கட்டும், ஒரு அந்த படத்தில் இருக்கிற இந்த எல்லா பாட்டோட எசன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த செகண்ட் டைம் கட்டற தமிழ் பார்க்குற டைமில் தான் வந்து வானம் படம் இறங்குது. வானம் படத்தில் அந்த தெய்வம் வாழ்வது எங்கேவா இருக்கட்டும், நோமினி சாங்காக இருக்கட்டும், லைக் எல்லாமே வந்து ரொம்ப, அதாவது தெய்வம் வாழ்வது எங்கேயும் சரி, நோமினி நோகனியும் சரி, அப்படியே ரெண்டுமே வந்து ஒன்று நார்த் போல்னா இன்னொரு சவுத் போல், அப்படிப்பட்ட சாங்ஸு ரெண்டுக்குமே மியூசிக் வந்து போடுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறமா தான் வந்து நான் ஒவ்வொரு சாங்காக வந்து கேட்குறேன்.
ஸோ உனக்கு மெயினாக அந்த வெர்சட்டாலிட்டி உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்கிறேன். லைக்
ஆமாம், வெர்சட்டாலிட்டி பிடிக்க ஆரம்பிச்சு அப்படி தான் வந்து எனக்கு யுவனோட கண்ணியான. அதுக்கப்புறம் அப்சல்யூட்லி யுவனோட வாய்ஸ்,
யுவன் வாய்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும்.
இளையராஜாவே பாராட்டி இருக்காரு அந்த பாட்டை, அந்த படத்தை எப்படி இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த யுவன் சங்கர் ராஜாவோட ரைஸ் பீரியட், பருத்தி வீரன், கட்டுறது தமிழ், அதெல்லாம் வரும்போது அப்பா மாதிரியே வந்துட்டாரு, அப்பா மாதிரியே எல்லாரும் எல்லாமே பண்ணாரு. ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ராஜன் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். நான் இதுதான் பண்ணுவேன், இப்படிதான் பண்ணுவேன், கமர்ஷியல் மூவிஸ் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்காங்க. பிளஸ் யுவன் சங்கர் ராஜா வந்து அதை பிரேக் பண்ணி தான் அப்பா மாதிரி ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வெவ்வேறு ஜானர்ஸ் வந்துட்டு இப்போ ட்ரை பண்ணது வந்துட்டு ரொம்பவும் ஒரு பேர் வாங்கி கொடுத்து.
ஸோ நான் யுவன் கன்னியானது இருக்கட்டும், கிரி நீ எப்படி ஏஆர்ஆர் கன்னியான?
என்ன கேட்டால் எனக்கு லைக் எனக்கு வந்து டீஃபால்ட்டாகவே எப்படின்னா இனிஷியல் பீரியட்லேருந்தே வந்துட்டு அவர் ஒர்க் தான் நிறைய கேட்டிருக்கேன். ஃப்ரம் த ஸ்டார்டிங் பீரியட் எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே வந்து ஏஆர் பாட்டு தான் நிறைய கேட்டிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு ராக் ஸ்டாரில் குன்ஃபாயா குன் சாங் தெரியும்ல, அந்த சாங்கெல்லாம் வந்து ஐ மீன் வென் ஒரு ரொம்ப மோசமான ஃபேஸ் ஆஃப் மை லைஃப்பில் இருந்தப்போ அந்த பாட்டெலாம் கேட்கும்போது இட் இட் கேவ் மீ ஹோப். அது அப்படி ஒரு சாங் அது.
டு சே தட் குன் ஃபயர் குன் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் சாங், ஆனால் அது வந்து அந்த ஒரு ஃபீலே கொடுக்காது.
இல்லை ரிலீஜியஸ் ஃபீல் கொடுக்கல, அதெல்லாம் தாண்டி சம்திங் எல்ஸ்,
ஒரு சப்போர்ட், ஒரு எமோஷனல் சப்போர்ட் மாதிரி தான் அந்த சாங் இருக்கும்.
அதே தான். அண்ட் ஆல்சோ ரங்க் டே பசந்தியில் ஒரு சாங் வரும், லுக்கா சுப்பின்னு ஒரு சாங் வரும் அது. அண்ட் அந்த மாதிரி இப்போ தமிழ்லேயே எடுத்துக்கோ, அவ்வளோ சாங்ஸ் இருக்குது. ஈச் சாங், ஒவ்வொரு சாங்குமே வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி. அப்போது அந்த 90s ஏஆர் ரஹ்மான்லாம் எனக்கு ஓப்பனாக கேட்டால் அந்த ஏஆர் ரஹ்மான் தான் இப்போட இருக்க ஏஆர் ரஹ்மானோட பிடிக்கும்னு சொல்லுவேன். ஆனால் த சேம் டைம் he has grown with music. அதுக்கப்புறம் he didn't stop, இல்லை லைக் அந்த டைமில் இருந்த மாதிரி அதுதான் நல்லா வருதுன்னு he didn't stop with that. இப்போ ஹி ஹஸ் கம் டு இடிஎம்லாம் போடுறாரு, கொஞ்சம் வந்து ஹீ இஸ் டூயிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆல்சோ. எக்ஸாக்ட்லி, அதே தான் லைக் வந்து இப்போ வந்து நல்லா மியூசிக் போடணுன்ற கட்டத்தை தாண்டி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போட்டு போகிறேங்கிற மாதிரி செட் ஆகிட்டார். ஸோ ஹீஸ் டூயிங் வாட் ஹி லவ்ஸ் பட் அண்ட் ஹீஸ் டூயிங் இட் வெரி வெல். ஸோ ஐ ஆல்வேஸ் லைக் டிம். அண்ட் அந்த மனுஷன் ரொம்ப ஹம்பிளாக இருப்பார், எவ்வளோ என்ன சக்ஸஸ் வந்து ஹீ பி வெரி ஹம்பிள், டவுன் டு எர்த் ஆல்வேஸ்.
அந்த ஒரு ஹெட் வெயிட் இருக்காது, நம்ம இந்த லெவல் போயிட்டோம், நம்ம எல்லாம் பார்த்துட்டோம், எல்லாம் வந்துட்டோம் அப்படிங்கிற இப்பவும் இருக்காது. என்ன ஒரு பேசிக்காக ஒருத்தரை பார்த்தாரு பாடுறாங்க அப்படிங்கும் போதும் அவங்க மனசு விட்டு பாராட்டுறதாகட்டும், அவங்களை யூஸ் பண்ணிக்கிறதாகட்டும், அவ்வளோ பெரிய ஒரு ஐகானாக இருந்துக்கிட்டு யுவன் சங்கர் ராஜாவை கூப்பிட்டு பாட வைக்கணும், அனிருத்தை கூப்பிட்டு பாட வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ் அவரை பார்த்து மியூசிக் உள்ள வந்தவங்க தான் நிறைய பேர் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட இருந்து நான் இன்ஸ்பயர் ஆகுறேன்னு சொல்றதுக்கெல்லாம் வந்துட்டு
அது ஒரு ரெண்டு ஆஸ்கர் வாங்கிட்டு ஹி டசன்ட் ஹேவ் டு எல்லாரையும் இது பண்ணணும் அவசியமே
இல்லை. நாட் ஒன்லி ஆஸ்கர், ஃபில்ம்ஸ்ஃபேர் ஆகட்டும், நேஷனல் அவார்ட்ஸ் ஆகட்டும்.
அதாவது ஆக்சுவலாக உண்மை சொல்லணும்னா நம்ம ஊரில் நிறைய பேர் விஜய் அவார்ட்ஸ் வாங்கிட்டே ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, அதெல்லாம் விட்டுட்டு ஆஸ்கார் வாங்கியும் வந்து தலைவர் தன்மானத்தை விட்டு கொடுக்காம இருக்காப்ல.
என்னதான் வந்து ஏஆர் ரஹ்மான் அந்த வந்த பீரியட் வந்துட்டு சம்டைம் கொஞ்சம் க்ரூஷியலான பீரியட், ஏன்னா இளையராஜா பீக்ல இருக்கும்போது ஒரு படம் வருது, அந்த படம் வந்து மனிதச்சனோட படம், அந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் ஒருத்தருக்கு ஒரு ஃப்ரெஷர் வராது, அந்த ஒரு ஆல்பம் ஒட்டுமொத்த மார்க்கெட்டே தெரிவி போட்டது, இளையராஜா மட்டும்தாங்கிற அந்த ஒரு பிம்பத்தை உடைச்சதாகட்டும், அதுக்கப்புறம் வந்த ஜி வி பிரகாஷ் அனிருத் யுவன் சக்கர் ராஜா இவங்க எல்லாருமே ரஹ்மான் வந்து பண்ணதுனால மட்டும்தான் ஓ ஃபைன் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில நம்மளாலும் சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு கீபோர்ட் தோட்டுனவங்க தான் ஜாஸ்தி, அதை அவங்களே வாய தொடர்ந்து சொல்லியிருக்காங்க, சாட்சி சாதாரண விஷயம் கிடையாது
கண்டிப்பா.
ஸோ ஏஆர்ஆர் கண்ணியை பத்தி பேசியாச்சு, அடுத்து ஹரி, ஹவ் யூ பிகேம் எ ஹாரிஸ் கண்ணி, மின்னலை பார்த்தெல்லாம் ஹாரிஸ்
கண்ணி,
மின்னலை வந்து நீ ரெண்டு
அப்புறம் ஜே ஜே பாட்லாம் போடுவாங்க, அப்புறமே எனக்கு பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும். நிறைய பாட்டு கேக்க ஆரம்பிக்கும் போதுதான் யாரு போட்டா யாரு போட்டா யாரு போட்டா கான்ஸ்டன்டா ஒரு வேர்ட் பார்த்தா ஹாரி சொல்லுவோம், அப்ப நான் கூகுள் பண்ணி பார்க்கறதுதான் கூகுள்ல எல்லாம் போட்டுறாங்க, எல்லாத்துக்குமே அவரோட பாட்டு
அவரோட எந்த பாட்டு ஒரு ரேண்டமா ஒரு 10 பாட்டு எடுத்தோம்னா அதுல ஒரு 5-7 பாட்டு வரைக்கும் அதுல இன்டர்லூட்ஸ் இருக்கும் பாட்டுல,
சான்ஸே
இல்ல, அப்படியே தரமா இருக்கும். ஈவன் எல்லாருக்கும் ஃபேமஸா சொல்லணும்னா ஜூன் போனால் ஜூலை கட்டுரை,
அதுவும் சொல்லலாம், அப்புறம் இந்த பச்சை கிளி முக்கச்சரம்ல அப்புறம் இந்த பாட்டு காக்கா காக்கால உயிரின்
உயிரில
எல்லாத்துலயுமே வந்து அந்த நடுவுல போடுற இன்டர்லோட் எல்லாம்
தலைவர் நான் ஹானஸ்டா சொல்றேன் பாருங்களேன், சம்டைம்ஸ் இப்போ நான் இது எந்த பாட்டு கேட்டாலுமே வந்துட்டு சம்டைம்ஸ் இன்டர்லூட்லாம் ஸ்கிப் பண்ணுவோம், ஹாரிஸ் பாட்டில் இன்டர்லூட் கேட்கறக்காக இன்டர்லூட போய் வைப்போம், அது நடக்கும்.
ஆஃப்டர் தட் நான் ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ண என்ன அப்படின்னா, நிறைய ஹாரிஸ் ஹாரிஸ் பாடல்களோட கமெண்ட்ஸ் பார்த்தேன், பார்க்கும்போது லாங்குவேஜஸ் தாண்டிய ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது, சேம் டைம் வந்து நிறைய பேர் ஏஆர் ரஹ்மான் தானே மியூசிக் ஏஆர் ரஹ்மான் தானே மியூசிக் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போதான் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், தன்னை விட பயங்கரமாக சாதிச்ச ஒருத்தரோட பேரை கொண்டு வரதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, இப்பவும் கமெண்ட்ஸ் நிறைய பேர் ரஹ்மான் மியூசிக் தானே ரஹ்மான் மியூசிக் தானே, ஸோ அவரோட மியூசிக் லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு அவுட்புட் அப்படிங்கும் போதே அவர் அது ஒரு அதுதான் அவரோட யூனிக்னஸ். இன்ன வரைக்குமே என்ன சவுண்ட் சிஸ்டம் பாங்கினாலுமே ஹாரிஸ் ஜெயராஜோட பாட்டு போட்டா அது ஸ்பெஷலா இருக்கும், வேற யார் பாட்டு போட்டாலுமே ஹாரிஸ் ஜெயராஜோட பாட்டு போடும்போது அது சம்திங் ஸ்பெஷலா இருக்கும், அது ஏன்னு சும்மா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போதான் தெரிஞ்சது. ஹாரிஸ் ஜெயராஜோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எக்ஸெப்ட் இளையராஜா வந்தவர் மியூசிக் கம்போசர்ஸ் கிட்டயுமே ஒர்க் பண்ணியிருக்காரு, அஸ் அ மியூசிஷியனாக ஒர்க் பண்ணி வந்திருக்காரு. ஆஃப்டர் இளையராஜா மியூசிஷியன்ஸ் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுற ஒரு கம்போசர் அப்படின்னா அது ஹாரிஸ் ஜெயராஜ். ஸோ அதனால தான் வந்து அந்த இது கொண்டு வரும், அந்த ஃப்ளூட் ஆகட்டும் அந்த வயலின் ஆகட்டும் அந்த கிட்டார் ஆகட்டும் அந்த வாரணமாயிரம் அந்த டைம்லலாம் அந்த கிட்டார் டியூன் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, அது ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டது அப்படின்னு பெரிய பாசிட்டிவ். ஏன்னா ஆப்போசிட்ல காம்படிட்டிவா இவ்வளோ மியூசிக் கம்போசர்ஸ் இருக்கும் போது எனக்குன்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி யூனிக்னஸ் ஃபவுண்ட் பண்ணி அதுலேயே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்பவே எனக்கு ரீசெண்டாக அந்த லாஸ்ட் ஒரு 3-4 ஆல்பம் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, பிஃபோர் வனமகன் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஆஃப்டர் வனமகன் அந்த இதெல்லாமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இல்லை எனக்கு தோணுச்சு. இங்கே அந்த ஹாரிஸ் வாரிஸ் ஹாரிஸ் ஏரமானுக்கும் அதே தான், யுவன் சங்கர் ராஜாக்கும் அதே தான். மூணு பேருமே அந்த ஒரு விண்டேஜ் மோட்ல தேவ் கிவன் தேர் பெஸ்ட், அவங்களோட வெர்சட்டாலிட்டியை காமிச்சிருந்தாங்க. இப்போ அது மூணு பேத்துக்குமே அது இல்லைங்கும் போது அது ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அது ஏன் அப்படின்னு புரியல. அது அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இல்லை வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரியல, இல்லை டேரக்டர்ஸ் கொடுக்கா வாங்க தெரியலையா அப்படிங்கிறதும் டவுட்டாக தான் இருக்கு. அது என்னன்னு தெரியல.
ஸோ தண்ணி அதெல்லாம் தாண்டி வந்து, அதாவது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து இளையராஜாவோட டைம் அப்படியே கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாரு. நம்ம பறக்கிற டைம்ல வந்து அது என்ன ஏரர் டைம், அது வந்து அப்படியே கொடி கட்டி பறந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து வந்தது வந்து மூணு பேர், ஹாரிஸ், யுவன் அண்ட் வித்யாசாகர். இந்த ஒரு காம்படிஷனில் வந்து வித்யாசாகர் என்னதான் வந்து நிறைய நிறைய நல்ல ஆல்பம்ஸ் கிரேட்டாக ஆல்பம்ஸ் கொடுத்தாலுமே வந்து அவரோட இது வந்து பெருசாக வந்து தெரியலை, சஸ்டெயின் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா இப்போ யுவன் ஹாரிஸ்க்கு அப்புறமா ஜிவி பிரகாஷோட ஒரு டைம் வந்தது. அந்த இது வந்து கொஞ்சம் மேலே வர 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 அதுக்குள்ளே அனிருத் அண்டு இப்போ சனா இவங்க ரெண்டு பேரோட யாராக இருக்கட்டும் எல்லாமே வந்து
லைக் அது எப்படி இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அதில் டிஸ்ரப்ஷன் கொண்டு வந்துட்டே இருக்காங்க பாரு. ஈவன் சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு டெக் இண்டஸ்ட்ரி எடுத்தால் கூட ஏதோ ஒரு டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜி வர மாதிரி இதில் வந்து லிட்டரலி ஏஆர் ரஹ்மான் முதல் வந்து ஹி காட் இன் ஹி வாஸ் த டிஸ்ரப்ஷன் இன் த மியூசிக் இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்லி சேஞ்ச். ஆனால் இப்போது புதுசு புதுசாக லைக் டிஸ்ரப்ஷன் வந்துட்டே இருக்குது இப்போது. அணி சனாலாம் சான்ஸே இல்லை இப்போது ரீசெண்ட் டைம்ஸில், ஹி இஸ் டேக்கிங் ஓவர்.
உண்மை சொல்லணும்னா ஈவன் ஏஆர்ஆர் இருக்காங்க, ஏஆர்ஆராக இருக்கட்டும், யுவனாக இருக்கட்டும், இல்லை ஹாரிஸாக இருக்கட்டும், சனா வந்து டு பி ஃப்ரங்க் சனா வந்து வந்தப்ப அதாவது அட்டக்கு திக் மியூசிக் போடுறப்ப யாருக்குமே தெரியாது, லைக் வேற யாருக்கும் பெருசாக தெரியாது, அந்த மாதிரி தான் இருந்தார். அந்த மாதிரி இருந்தும் இப்போதைக்கு ஒரு ராக் சாங்காக போட முடியும், ஒரு பாப்பா போட முடியும், ஒரு டப்பாங்குத்தா போட முடியும், ஒரு ஒப்பாரிக்கு ஒரு சாங் வேணுமா அதுவும் போட முடியும், அந்த லெவலில் வந்து டெவலப் ஆயிருக்காரு.
எதுக்குனாலுமே லைக் இஃப் ஹி ஹஸ் எ சாங் ஃபார் எவ்ரி சிச்சுவேஷன் சீரியஸ்.
சனா அப்படின்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அந்த மியூசிக் கம்போசர்ஸ்க்கும் சனாக்கும் ரொம்ப ஒரு யூனிக்னஸ் இருக்குது. சனாக்கு என்ன அப்படின்னா மற்ற மியூசிக் கம்போசர்ஸ் கம்போஸ் பண்ணால் அவங்களோட தாக்கம் இருக்கும் இதில் ஏதோ ஒரு வகையில், ஆனால் சனா கிட்ட அது கிடையவே கிடையாது. ஏன்னா காதலும் கடந்து போகும் ஆஸ் வெல் அஸ் பரியர் பெருமாள் ஆஸ் வெல் அஸ் கர்ணன் மூணுமே வெவ்வேறு. அந்த மூணுத்துலேயுமே அந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த என்ன ஃப்ளேவர் தேவையோ அதை மட்டும் கொடுத்துட்டு இருந்துக்கிறது மியூசிக் பாயிண்ட். அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அது வந்து கடைசியாக யுவன்ட்ட பார்த்தது. ஏன்னா யுவன் வந்துட்டு பருத்தி வீரன் டைமில் வந்துட்டு பருத்தி வீரன் ராம் அப்புறம் வந்துட்டு கற்றுரு தமிழ் இது மூணும் கேட்டவங்க மோஸ்ட்டாக சொன்ன வார்த்தை இளையராஜா சார் போட்டுருப்பாரு போங்க, இளையராஜா சார் போல அப்படிங்கிற ஒரு பேரை கொண்டு வந்தார். பிகாஸ் அவங்க அப்பா மாதிரி போடுறாரு அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு, அது அவருக்கு பெரிய விஷயம். இவர் எப்படி அப்படின்னா சந்தோஷ் நாராயண் போட்டுதான், சந்தோஷ் நாராயண் போட்டுதான். பிகாஸ் அந்த எக்ஸ்டெண்ட் நீ சொன்ன மாதிரி நார்த் போல் ஆகட்டும் சவுத் போல் ஆகட்டும் ரெண்டு வெவ்வேறு எக்ஸ்டெண்ட்டுக்குமே ட்ராவல் பண்ண முடியுது, அது சாதாரண விஷயம் கிடையாது. அதை அடாப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது சனா கொஞ்சம் ஈஸியாக வருது
கண்டிப்பாக.
ஸோ அதை தாண்டி ஹவு மியூசிக் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூ அப்படின்ட்டு இருக்கு. பர்சனலாக வந்து மியூசிக் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குனா நான் சொன்னேன் லைக் நான் வந்து ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் வாரணமாயிரம் சாங்ஸ்லாம் கேட்குற வரைக்கும் வந்து நான் பெருசாக சாங் கேட்க மாட்டேன்னு. அதுக்கப்புறமா தான் வந்து நான் சாங்கு கேட்க ஆரம்பிக்கிறேன், எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. லைக் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு 2 hours to 3 hours வந்து நான் மியூசிக் கேட்டுருவேன் எனக்கே தெரியாமல். அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்
ஐ மீன் அது மாதிரி தான் லைக் அதே மாதிரி தான் எனக்கும். லைக் நீ இப்போ 2 hours கேட்குற அப்படின்னா எனக்கு வந்து மியூசிக் ஏன் அவ்வளோ பர்சனலி என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா லைக் நான் நிறைய படம் பார்ப்பேன். இப்போது எந்த படம் எடுத்துக்கிட்டாலுமே வந்துட்டு பார்த்தேன்னா மியூசிக் இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ரேண்டமாக அந்த அவங்க பேசுகிற டயலாக் மட்டும் வச்சுட்டு பின்னாடி அந்த மியூசிக் இல்லைன்னா எப்படி இருக்கும்னு நினச்சிப்பாரு. அந்த மியூசிக் தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட்லி எலிவேட் பண்ணுது. இட் வில் டேக் அந்த அந்த பர்டிகுலர் சீனை வேற ஒரு இடத்துக்கு, லைக் நம்மளை வந்துட்டு அது கூட சிங்க் பண்ணுறது அப்படின்னா மியூசிக்கால் மட்டும்தான் முடியும். எந்த படம்னாலும் எடுத்துக்கோ, எனக்கு வந்து அதனால தான் லைக் பாட்டெல்லாம் விட ஓ ரேண்டமாக பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பிரதீப் குமார் இருக்கார்ல, பிரதீப் குமாரோட ஜிகர்னு ஒரு பாட்டு இருக்கும், ஜிகர் தந்தால, அந்த சாங்கெல்லாம் எதுவுமே இல்லை, லைக் இல்லை லைக் அந்த சாங்கில் லிரிக்ஸே இல்லை சரியா, ஆனால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த சாங், அது சான்ஸே இல்லை. ஸோ தட் மியூசிக் வந்து நம்மளை நமக்கு தெரியாமலே வந்துட்டு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது நம்மளை. ஆக்சுவலி எனக்கு நான் ஈவன் நான் எவ்வளோ கேவலமான சுச்சுவேஷன் இருந்தாலும் எனக்கு ஜிகர் கேட்டால் ஐ பி கம்ப்ளீட்லி ஆல் ரைட். அது மாதிரி தான் குன்ஃபாய குன் ஆல்சோ. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ. நான் ஒர்க் பண்ணும்போது கூட என்னென்ன மியூசிக் கேட்டுகிட்டே தான் ஒர்க் பண்ணுவேன், லைக் ஈஸிலி 4 to 5 hours டெய்லி கேட்பேன். சரி உனக்கு எப்படி?
சிம்பிள், என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் வித்தவுட் அ மியூசிக் வந்துட்டு இன்கம்ப்ளீட் ஸ்டோரி. ஏன்னா எப்படி பார்த்தாலுமே பாட்டு கேட்காம இருக்காங்க, ஒர்க் பண்ணும்போது ஆகட்டும், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியாகட்டும், பாட்டு கேட்காம அன்னைக்கு நாளே நகராது. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இன்னைக்கு வரைக்கும் பாட்டை தாண்டி அதில் இருக்க லிரிக்ஸை கேட்க ஆரம்பிக்கிறவங்க அவன் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோகமான சுச்சுவேஷன் இருக்கும்போதும் சந்தோஷமாக இருக்கும்போதும் அந்த வாழ்க்கையோட எந்த பேஸில் இருக்கும்போதும் மியூசிக் இஸ் அ ஒன் டே சொல்யூஷன். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒன்றுமே கிடையாது, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஒன்றுமே கிடையாது. அது யார் கம்போஸ் பண்ணுறா, யார் பாடுறா, என்ன லிரிக்ஸுங்கிறத தாண்டி மியூசிக் கேன் சேஞ்ச் யுவர் ஹோல் லைஃப். அதுதான் ஆனஸ்டான திங். மூடாகட்டும், அந்த நிமிஷம் ஆகட்டும், லைஃப் ஆகட்டும், எதை மாத்துறதுக்கான வல்லமையும் மியூசிக் இருக்குது. அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோங்கிறது தான் நம்மளோட பர்சனாலிட்டி இருக்குது. அந்த நேரத்தில் எந்த பாட்டு கேட்கணும், சுகமாக இருக்கும்போது சுகப்பாட்டு கேட்டால் ரொம்ப சுகமாக இருக்கும், சுகமாக இருக்கும்போது சந்தோஷமான பாட்டு, ஆப்போசிட்டாக டீல் பண்ணி பாடணும், அப்படிதான் அது கொஞ்சம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மியூசிக் இல்லாமல் வாழ்க்கை, மியூசிக் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். யார் மியூசிக் கம்போசர் அதெல்லாம் ரெண்டாம்.
ஸோ மியூசிக் பற்றி பேசியாச்சு. அடுத்த டாபிக் நம்ம வந்து இங்கே மெயினாக இந்த பாட்காஸ்டில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்ச ஒரு டாபிக் தான் இது, சாங்ஸ் இன் மூவிஸ், அதுவும் எஸ்பெஷலாக இந்தியன் மூவிஸ். அதாவது இந்தியன் மூவிஸ் எது ஜென்ரலாக பாலிவுட்டாக இருக்கட்டும், காலிவுட்டாக இருக்கட்டும், பெங்காலியாக இருக்கட்டும், எது எடுத்தாலுமே வந்து மூவிஸில் வந்து சாங்ஸ் இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக வந்து ஒரு படத்தில் ஒரு 2-3 சாங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து எப்படி வைக்கிறாங்கங்கிறது தான் வந்து இங்கே ஒரு பெரிய டிபேட்டபிளான குவஸ்டின். ஏன்னா அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் பார்த்தோன்னா ஹீரோ சென்ட்ரிக் மூவிஸ் இருந்தது. அப்போ வந்து ஒரு மியூசிக் தேவைப்பட்டது, அந்த ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் உள்ள கனெக்ஷனை கொண்டு வர்றதுக்கு ஒரு மூவி மியூசிக் சாங்காக தேவைப்பட்டது, அதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஸ்டில் இன்னும் வந்து அந்த ஒரு இதை வந்து இன்னும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து நெக்ஸ்ட்டு பேச போகிறோம். ஸோ
கண்டிப்பாக ஆக்சுவலி நீ அப்படி கேட்டோம், நீ சொன்னோடனே எனக்கு ஞாபகம் வருது, நிறைய நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா லைக் பாயிண்ட்லெஸ்ஸாக ஏதோ ஒரு இடத்துல பாட்டு இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸ் ப்ளேஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம். ஏன்னா ஒரு சாங்கிறது இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் வெரி க்ளோஸ் டு மை மைண்ட். அது வந்து ஒழுங்காக இல்லை, லைக் கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம். இட் அது மட்டும் இல்லாமல் நீ ஆக்சுவலாக அந்த போய் யூ ஹவ் கம் டு விட்னஸ் சம்திங். லைக் எவ்ரி நான் இது வரைக்கும் நான் கான்ஃபிடண்டாக சொல்லுவேன், நான் பார்த்த ஒவ்வொரு படமே வந்துட்டு என் லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு, ஏதோ ஒரு விதத்தில் இம்பாக்ட் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது சாங்ஸ் வந்து அதுக்கு அந்த படத்தில் எந்த எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இப்போது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் அந்த படத்தோட பேர் சொல்ல போகிறது இல்லை. பட் ஆனால் நம்ம ராகவேந்திரா லாரன்ஸ் நடிச்சிருப்பாப்புல, அதில் வந்துட்டு ரேண்டமாக சம்மந்தமே இல்லை, ஒரு பாட்டு டக்குன்னு ஒரு பாட்டு போட்டாலே மழை பெய்ஞ்சு வந்த மாதிரி இருக்கும். அப்படியே வரிசையாக பாட்டு போட்டு படம் வே 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 வேன்னு போயிட்டே இருக்கும்.
அது மட்டும் இல்லை, நிறைய படம் கேட்பாங்க.
சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம தமிழ் படத்தில் நீ வந்து ரேண்டமாக எந்த மூவினாலும் எடுத்துக்கோ, பையன் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருப்பான், இல்லைனா சேரியில் இருக்கிற மாதிரி சீன் வச்சுருப்பாங்க. படத்தோட ஸ்டோரி அப்படி போயிட்டு இருக்கும். பொண்ணை பார்ப்போம், பொண்ணை பார்த்து அடுத்த செகண்டு அட்லீஸ்ட் மினிமம் பட்ஜெட் மூவியாக இருந்தாலே பெங்களூரில் போயோ இல்லை ஒரு கூர்கில் போயோ ஷூட்டிங் இருக்கும். அதே நிறைய பட்ஜெட்டு ஸ்டார் கேஸ்ட்னா யூரோப்பில் ஏதாவது கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கே ஷூட் நடக்கும். எனக்கு அதாவது நிறைய இடத்துல கேட்டதா இருக்கட்டும் நிறைய இடத்துல பார்த்ததா இருக்கட்டும், இப்ப ஒரு ஃபாரினர்ட்ட போயிட்டு தமிழ் படம் எதை கொண்டு போய் வச்சாலும் சரி மொத்த படம் அதாவது பாட்டை மட்டும் கட் பண்ணிட்டு மொத்த படத்தை அட்ட ஹோலா காட்டினா எல்லாத்துக்குமே பிடிக்கும். திடீர்னு அங்கே ஒரு பாட்டு தேவையே இருக்காது, தேவையே இல்லாமல் அங்கே நடுவில் ஒரு பாட்டு வரும், லைக் எதுக்குடா வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க இன்ட்ரப்ட் பண்ணுற மாதிரி.
இல்லை உங்களுக்கு உங்களுக்கு தீரன் அதிகாரம் என்ற படம் ஞாபகம் இருக்கா? அந்த அந்த படம் லைக் அவ்வளோ நல்லா இருந்துச்சு, லைக் எல்லாருமே எல்லாருமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, லைக் அந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இருக்கட்டும் கார்த்தியோட ஆக்டிங்காக இருக்கட்டும்
வெரி குட் அபவுட்
தி ஃபிலிம். ஸ்கிரிப்ட் வைஸ் அந்த படம் சான்ஸே இல்லை, ரொம்ப ரொம்ப வேண்டிய படம் ஆக்சுவலாக, இட் வாஸ் நீடட் அட் தட் டைம். ஆனால் அந்த படத்தில் உங்களுக்கு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி சம்மந்தமே இல்லாமல் ஒரு சாங் வரும்.
அதாவது என்ன அப்படின்னா வந்து நம்ம இந்தியன் டிப்பிக்கல் இந்தியன் டெம்ப்ளேட்ல வந்து அது வந்து ஒரு பார்ட்டா மாத்திட்டாங்க.
ஒரு முக்கிய பங்கம் முக்கிய பார்ட்
என்னன்னா ஹீரோக்கு இன்ட்ரோ சாங் இருக்கணும், அதுக்கப்புறமா ஒரு சாங் வேணும்,
ஒரு ஐட்டம் சாங் கண்டிப்பா வேணும்.
அது ஒரு நிமிஷம் அது இப்ப கிடையாது, முதல்ல அப்படி இருந்தது இப்ப அதுக்கு
கம்மி ஆயிருச்சு.
கண்டிப்பா கம்மி,
முதல்ல ஹீரோக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங், ஹீரோயின் இன்ட்ரோ சாங், நம்ம கிட்ட லவ் பார்த்த உடனே லவ் சாங், ஓபனுக்கு ஒரு லவ் சாங், கடைசியில வந்து ஒரு ஐட்டம் சாங் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பேசிக்
கிளைமாக்ஸ் முன்னாடி ஒரு சாங்,
அதுல இருந்து கொஞ்சம் கிளைமாக்ஸ் முன்னாடி ஒரு சாங் கண்டிப்பா இருக்கு.
இத நீ சிம்பிளா நீ சிவா படம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே.
இல்ல அவ்வளோ அப்படி சொல்ல முடியாது,
அவ்வளவு மோசமா இல்ல.
இப்ப வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் பரவாயில்லையா போயிட்டு இருக்கு, ஏன்னா இப்ப வந்துட்டு ஒரு நல்ல படம் எழுதும் எனக்கு ஒரு ஃபில்ம் மேக்கர் மூணு பாட்டு வைக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்காங்க, ஏன்னா பாட்டு எல்லாம் நம்மளால படம் எடுக்க முடியும், ஆனா எடுத்தா எப்படி ஓடுங்கிற ஒரு ப்ரொடியூசரோட பிரச்சனை.
அதாவது நீ ரேண்டமா ஒரு 50 படம் எடு, 50 படத்துல ஒரு 20 மூவிஸ் கண்டிப்பா ஃபுல் ரீமேக்கா இருக்கும், மிச்சம் இருக்கிற 30ல ஒரு 15 மூவிஸ் ஆச்சு எங்கேயாச்சும் இருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அது வந்து நம்ம மறக்கவே முடியாத ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்ப சரி ஓகே இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கிறது அதெல்லாம் விட்டுருவோம், அந்த ரீமேக் பண்ணுறது அங்கே இருக்கிற மாதிரியே அப்படியே அந்த எசன்ஸை கொண்டு வர வேண்டியதானே. அட்லீஸ்ட் ஓகே நீ பாட்டு வைக்கிற அங்கே தேவைப்பட்டால் அந்த ஒரு ஃபீலை வந்து பாட்டு மூலியமாக தான் கன்வே பண்ணும், அப்படி வச்சா பரவாயில்ல, தேவையே இல்லாமல் ஒரு பாட்டு அங்கே அந்த ஒரு இடத்துல ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் அப்படியே கொண்டு வராங்களானா அப்படியும் இல்லை, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தோலா படம் இருக்குல்ல, தோலா படம் வந்து சீன் பை சீன் ரீமேக்
அன்டச்சபிள்ஸ்லேருந்து
அப்படியே சீன் பை சீன் ரீமேக். ஆனால் நம்ம இந்தியன் ஆடியன்ஸ் யாராச்சும் தோலா படம் பார்க்காம அன்டச்சபிள்ஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும். ஒரு பாட்டு வராது அந்த மாதிரிதான் இருக்கும், எடுத்து அதுல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கோர்வையா கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வந்திருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் நிறைய படங்கள் வந்து அந்த ஸ்டோரியில சாங்கே இல்லாம வேற லெவல்ல இருக்கும். இப்ப நிறைய ஆக்ஷன் மூவிஸ் வந்து ஹாலிவுட்ல இருந்தோ இல்ல பிரெஞ்சுல இருந்தோ கொரியன்ல இருந்தோ கொண்டு வராங்க, கொண்டு வர்ற மூவிஸ் வந்து நல்லா இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா நடுவில் ஒரு மியூசிக் பாட்டு தனியாக வச்சு அதுக்கு இது பண்ணுறது அந்த மாதிரி.
இல்லை நீ ரீமேக் ஆகிற மூவிஸ்லாம் தாண்டி இப்போ இது அதாவது பாட்டே இல்லைனாலுமே வந்துட்டு கதைக்காக தான் ஆக்சுவலாக அந்த படம் ஓடணும். இப்போ கைதியிலலாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச பாட்டே இல்லை, ஒரே ஒரு சாங் சும்மா அது பேக்ரவுண்ட்ல ஓடும், அந்த மிடில் ஒரு ஒரு
டைட்டில் கார்டு மாதிரி இருக்கும்.
ஆக்சுவலி பேக்ரவுண்ட்ல ஓடுற சாங் பத்தி பிரச்சனை இல்லை, ஏன்னா ஒரு மாண்டாஜா கொண்டு போறியா அந்த ஒரு சீன்ஸுக்கு ஒரு ஃபீலை கொண்டு வந்தா பிரச்சனை இல்லை. ஆனா என்ன பண்றாங்கன்னா நம்ம ஊர்ல அந்த பாட்டை திணிக்கிறாங்க நிறைய இடத்துல.
அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா விநீத் தாண்டி, அந்த படத்துல பாட்டு தனியா வரவே வராது.
வினய் தாண்டி வருவாயோட
இல்ல ஜிவிஎம், ஜிவிஎம் ஓட ஸ்டைலே அதுதான் ஆக்சுவலா. அவன் மாண்டாஜ்
மேக்ஸிமம் ஷூட் பண்ண வராது உனக்கு,
90% மாண்டாஜ் தான் ஷூட் பண்ணுவ
ஒரு பிரச்சனை இல்ல. படத்துல வர அஞ்சு சாங்ல மிஞ்சி போனா ஒரு ரெண்டு பாட்டு மாண்டாஜ் இல்லாம இந்த பாட்டு தேவை இருந்தாலும் இல்லைனாலும் ஓகே தான்ங்கிற லெவல்.
அதற்கு பிறகு வந்த படங்களை பத்தி நான் பேசவில்லை, அதுக்கு அப்புறம் வந்த படத்தை பத்தி நான் பேசல, அது வரைக்கும் மாச்சு சொல்றேன்.
இல்ல
போஸ்ட் வி டிவி பத்தி பேசறதுக்கு ஒண்ணு இல்ல,
உனக்கு போஸ்ட் வி டிவி என்னைய இருந்தால் உனக்கு அந்த மாதிரி மாண்டாஜஸ் அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி படங்கள்ல தனியா பாட்டு இருந்ததுன்னா இருந்திருக்கு உனக்கு அந்த மீடியம்ல
வந்திருக்கு, பட் ஆனா அந்த கமர்ஷியல் சக்சஸ் உங்களுக்கு கமர்ஷியல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அது உங்களுக்கு தேவைப்படுது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு.
நம்ம இண்டஸ்ட்ரியில அதாவது ஒரு கட்டத்தில் தேவைப்பட்டது உண்மையா சொல்லணும்னா, அந்த காலத்துல இளையராஜா வந்த டைம்ல பாட்டு இருந்தா தான் படம் ஓடும், ஏன்னா பாட்டு இருக்கு,
இளையராஜாக்காக தான் படமே ஓடும்,
பாட்டு இருக்கு, பாட்டை பார்த்துட்டு பாட்டு நல்லா இருந்ததுன்னா வரான்.
ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்றேன், கரகாட்டக்காரன் படம் ஞாபகம் உங்களுக்கு?
அந்த படத்துல எதுவுமே கிடையாது ஆக்சுவலா, பாட்டு ஹிட் ஆனதுக்கு அப்புறமா
ஹிட் ஆன மட்டுமே அந்த படம் ஓடுச்சு. அது நம்ம குணால் நடிச்ச சில படம், அது வந்து அந்த என்ன விலை அழகிய சாங் வர்றதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஹிட் ஆச்சு
வந்தாரு. அப்புறம் வந்துட்டு ரவுமன்னால வந்து நிறைய படம் ஹிட் ஆச்சு. என்ன கேட்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா ஒரு பெரிய இதா இருந்தாரு, ஏன்னா சென்னை 628 டைம்ல அதுக்கப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஹீரோஸே இருக்க மாட்டாங்க. இன்னும் வரைக்குமே அவர் பெரிய ஹீரோஸ் வந்து அஜித் கூட மட்டும்தான் ஒர்க் பண்ணிருக்காரு, தளபதி கூட ஒரே ஒரு படம் தான் பண்ணிருக்காரு, ரஜினி கமல் கூட எல்லாம் ஒர்க் பண்ணதே கிடையாது, கமல் அவர்கள் கூட ஒர்க் பண்ற வாய்ப்பு கிடைச்சு மிஸ் பண்ணிட்டாரு. மத்த எல்லாமே வந்துட்டு அப்கமிங் ஹீரோஸ் கூட தான் ஒர்க் பண்ணிருக்காரு. அந்த அப்கமிங் ஹீரோஸ்க்கு யுவன் சங்கர் ராஜா தான் விசிட்டிங் கார்டு. மியூசிக் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல் அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு, அதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அதுக்கு ஒரு கூட்டம் வரும், அதுதான் அதுதான் யுவன் சங்கர் ராஜாவோட ஸ்பெஷல்.
ஆனா நீங்க எல்லாம் அந்த இதெல்லாம் சொல்றீங்கல்ல, யுவன் சங்கர் ராஜாவோட வாய்ஸ், யுவனோட மியூசிக் வெர்சட்டிலிட்டி எல்லாம், அதெல்லாம் தாண்டி யுவனோட பிஜிஎம் அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த எந்த படத்துல இல்ல, எனக்கு வந்து கொஞ்சம் ஆச்சரியமாவே இருந்துச்சு, நம்ம இரும்பு திரைப்படத்துல எல்லாம் யுவன் தான் பிஜிஎம் போட்டதா
அப்படின்ட்டு. அந்த படத்துல பாட்டு வைக்கல, அது வரைக்கும் சந்தோஷம் பண்ணாங்க வைக்கல,
பாட்டு இருந்துச்சு, பாட்டு ஒரு பாட்டு வரும்,
அதான் பண்ணாங்க வைக்கல,
அதுதான்.
அதே மாதிரி இப்ப சர்வம் படம, சர்வம் படம் யுவன் மியூசிக் தான். அப்போ வந்து த்ரிஷாவோட மார்க்கெட் நல்லா இருந்துச்சு, பட் ஆர்யா அப்போ தான் வந்து ஓரளவுக்கு வளர்ந்து வர்ற ஆக்டரு. ஸோ சர்வம் படம் வந்து அவ்வளோக்கு யாருக்கும் பெருசாக தெரியுமா அப்படின்னா பெருசாக தெரியாது, ஏன்னா விஷ்ணுவர்தன் டைரக்ஷனு. ஸோ வந்து எல்லாமே அதில் வந்து எல்லாமே மாடரேட் தான், ஏன்னா அதில் வந்து ஹீரோயின் மட்டும் தான் வந்து அப்போ இருந்ததில் டாப்பே தவிர மற்ற எல்லாருமே மாடரேட்டு. அதில் வந்து யுவனோட மியூசிக் தான் தூக்கி விட்டதே, நீதானே சாங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு
வேற
காற்றுக்குள்ளே சாங்காக இருக்கட்டும், சிறகுகள் வந்து
ஆல்பம் ஃபுல்லாகவே தான் சிறகுகள். ஆமாம்.
ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து தூக்கி விட்டது. சண்டைக்கோழியில் வர்ற மியூசிக்
அது மட்டும் இல்லை, அறிந்தும் அறியாமலும் தான் விஷ்ணுவர்தனோட எல்லா பில்லா ரீமேக்குன்னு தெரிஞ்சு கூட்டம் கூட்டமாக வந்தது அஜித் கட்டு யுவனுக்காக தான்.
ஆமாம்.
ஸோ அந்த யுவன் மியூசிக் அந்த பில்லா தீமுக்கும் மக்காத்தா தீமுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் 404 எலக்ட்ரோம் தான், கண்டுபிடிக்கவே இல்லை யாரும் அந்த அளவுக்கு ஒரு மாஸ் பீஜம் ஸ்டில் டேட். அந்த ரெண்டு பீஜம்க்கு ஈக்குவலாக ஒன்றுமே கிடையாது. இப்போ அதான் வலிமையாக
டெக்கின்னு ப்ரூவ் பண்ணுறீங்க,
புரியல
இல்ல டெக்கின்னு ப்ரூவ் பண்றீங்க,
அடிச்சிடுங்கயா ப்ரூவ் பண்ணோம்ல. சோ அதுதான் அது அது வந்து என்ன சொல்றது, அது ஒரு சிக்னேச்சராவே மாறி வச்சு, அஜித் படமா யுவன் சங்கர் ராஜாவா அப்படிதான். அஜித் படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தவிர வேற யாரு நல்லா போட முடியாதுங்கிற ஒரு இது கொண்டு வந்துட்டாரு. அது சாதாரண விஷயம் கிடையாது, அந்த ஒரு அந்த லெவல் ஹீரோக்கு மெயின்டைன் பண்றதுங்கிற ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கன்சிக்யூட்டிவ் ஹிட்ஸ், ஏன்னா வெங்கட் ரொம்ப ஆகட்டும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ஹாரி ஜெயராஜா ஒரு செட் ஆஃப் காம்போஸ் இருக்கும், ராமன்னா ஒரு செட் ஆஃப் காம்போஸ் இருக்கும், யுவன் சேர்றவன் எல்லாமே காம்போ தான், செல்வராகவன் ஆகட்டும், ராமன் ஆகட்டும், இது அது பேர் என்னது விஷ்ணுவர்தன் ஆகட்டும் எல்லாத்துக்குடையுமே அந்த காம்போ, அதாவது அது எல்லாமே வந்துட்டு ஹிட் காம்போஸ், சாதா காம்போ இல்லை ஹிட் காம்போஸ். யுவன் ரொம்ப வர்சடைலாக ப்ளே பண்ணது, அதாவது அவங்க அப்பாவே ஞாபகப்படுத்தினது எந்த படம்னா பேரன்பு. பேரன்பு படத்துக்கு தியேட்டரில் போய் உட்காந்து படம் பார்த்துட்ருக்கோம். அந்த படத்தில் எங்கே பீஜியம் வருது எங்கே பீஜியம் வருதுன்னே தெரியல, அந்தளவுக்கு யுவன் சங்கர் ராஜாவால் Why? Because it seems யுவன் சங்கர் ராஜாவுக்கு முன்னாடி தான் இளையராஜாக்கு தான் ஸ்டாஃப் இருக்கு. இந்த இடத்துக்கு சீனில் பீஜியம் போடணும் போடக்கூடாதுங்கிற நாலேஜ் வந்து ராஜா சார்க்கு இருந்தது. அதுக்கடுத்து யுவன் சங்கர் ராஜா அந்த பிளேவை இந்த படத்தில் பேசிக்காக நிறைய படத்தில் பண்ணியிருக்காரு. பேரண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, எமோஷன்ஸ் கன்வே பண்ணுற இடத்துல அந்த ஒரு அந்த வேக்யூம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது, சைலன்ஸை பயங்கரமாக யூஸ் பண்ணியிருந்தார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஸோ பாட்காஸ்டோட ஃபைனல் க்வெஸ்சன், நான் வந்து இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு க்வெஸ்சன். இப்போ அதாவது நம்ம வந்து இத்தனை மியூசிக் டைரக்டர்ஸ் பற்றி பேசுகிறோம், இவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்க எல்லாம் ஓகே. இப்போ அதாவது டு பி ஃப்ரங்க், ஜியோக்காரன் பண்ண வேலை ரிலையன்ஸ்காரன் பண்ணனால எல்லார் கையிலையுமே நெட் வந்துருச்சு. எல்லாருமே வந்து அந்த மூவிஸ் பார்க்குறவங்க வந்து தமிழ் படம் மட்டும் இல்லாமல் ஃபாரின் லாங்குவேஜ் மூவிஸ் பார்க்குறாங்க, நிறைய மூவிஸ் கற்றுக்குறாங்க, என்னென்ன நடக்குது, ஸ்டோரி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு எல்லாமே வந்து பார்க்குறாங்க. ஏன்னா நார்மலாக சும்மா ரேண்டமாக எடுத்து பார்த்தாலும்
ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் வந்து அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக.
ரேண்டமாக எடுத்து கமர்ஷியல்
படம் மட்டும் பார்க்கறது இல்லை,
ஃபாரின் மூவிஸில் வந்து என்னதான் ஒரு பெரிய ஆக்டர் வச்சு பண்ணாலுமே அந்த ஆக்டருக்காக படம் இல்லை ஸ்டோரி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கிறப்ப இப்பவும் இன்னமும் வந்து ஒரு படத்துக்கு நாலு பாட்டு அப்படின்னு தேவையா? நான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த பிஜிஎம்ஸ் பற்றி பேசுவானா, ஏன்னா பிஜிஎம் வந்து கண்டிப்பாக இருந்தால் ஆகணும் ஒரு படத்தோட அந்த விஷுவல் எஃபெக்டை கூடி கொடுக்கறது பிஜிஎம் தான். ஸோ இந்த தனியாக இந்த மாண்டேஜஸ் அந்த மாதிரி போகாமல் தனியாக படத்துக்காக சொல்லி ஒரு நாலு பாட்டு வைக்கிறதோ இருக்கட்டும் அஞ்சு பாட்டு வைக்கிறதோ இருக்கட்டும், அது வந்து தேவையா? ஸ்டோரி நல்லா இருந்தால் படம் பார்க்குறாங்க. இப்போ ஒரு படத்தில் ஸ்டோரி இல்லை அப்படின்னா பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயி சி பூமி படம், பூமி படத்தில் வந்து என்னன்னா அவன் வந்து ஸ்டோரியை தாண்டி அப்படியே கொண்டு போனனால படம் பார்க்கல, அதில் பாட்டு இருந்ததா சீன் இருந்ததா எதுவும் வந்து கண்டுக்கல, ஸ்டோரி நல்லா இல்லை படம் பார்க்கல. அதே மாதிரி நிறைய படங்கள் வந்து இப்போ ஸ்டோரிக்காக ஓடுது. இந்த இறாலையும் ஸ்டோரிக்காக வளர்த்து சினிமா வந்து அந்த ஒரு டைரக்ஷனில் மூவ் பண்ணாமல் இன்னும் வந்து சாங்ஸ் தேவையா? ஒரு படத்துக்கு தேவையில்லாமல் ஒரு நாலு சாங் அஞ்சு சாங் வைக்கிறது தேவையா?
இல்லை தேவையா தேவை இல்லையாங்கிறத விட நான் ஒன்று சொல்லணும், லைக் நிறைய படத்தில் வந்துட்டு இப்போ அந்த கதைக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி இப்போ மோஸ்ட் ஆஃப் த படம் பார்த்தீங்கன்னு இல்லை. இப்போது ஓகே சிம்பிள் எக்ஸாம்பிள், காற்று வெள்ளிடை உங்கள் ரெண்டு பேரில் எத்தனை எவ்வளோ பிடிச்சிருந்தது உங்கள் ரெண்டு பேருக்கு?
ஹரிக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அது எனக்கு தெரியும் ஏன்னு, நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும் ஏன்னு. பட் ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த அந்த படத்துல லைக் பாட்டு வரும், அத்தனை பாட்டு வரும் சரியா, ஆனா எல்லாமே வந்துட்டு அந்த கதையோட சேர்ந்துதான் லைக் மாண்டாஜ் ஷாட் மாதிரி தான் வரும்.
ஒன்று இருக்கும்
என்னது
கதையோட அப்படியே ஒன்று இருக்கும்
கதையோட, எக்ஸாக்ட்லி கதையோட வந்து கரெக்டா கதைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அந்த அந்த பாட்டு அந்த ஆல்பம்னால மட்டும் நான் வந்து இப்பவே சொல்லுங்க, அந்த ஆல்பம்னாலே அந்த படம் சூப்பரா ஓடுச்சு.
எனக்கு தெரிஞ்சு சாரி டு சங்கர் ஃபேன்ஸ், அதுல வந்து பட்ஜெட் வந்து அந்த பாட்டுகளை கட் பண்ணிருந்தாலே வந்து பாதி பட்ஜெட் வந்து
இதாயிருக்கும்,
பிளஸ் வந்து படத்துல வந்து பாதிச்சிருக்காது அந்த பாட்டுகளை கட் பண்ணாலுமே வந்து படத்தில் பாதிச்சிருக்காது. நம்ம வந்து என்னென்னா பாட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத விட படத்தில் அது முக்கியமாக, ஏன்னா காற்று வழியிடையில் பாட்டு எல்லாமே அந்த படத்தோட ஒன்றி தான் இருக்கும். ஆனால் அங்கே வந்து வான் வருவான்ங்கிற ஒரு ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சாங் வேணுமா? அந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ்
வருது.
ஆதித்யாக பாப்ப நீ தெரியும் நான் கிட்ட போட்டு. ஸோ அதுன்னு இல்லாம இந்த மாதிரி தனியா தேவையா? தனியா
நீ டெய்லி பத்து பேரை சைட் அடிச்சு இருபது போஸ்ட் போடுவேன்
தம்பி, அது வேற டிபார்ட்மெண்ட். சோ இதெல்லாம் நான் கட் பண்ணிடுவேல்ல.
காட்ரிவேலோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் சைக்கோ. மூணு பாட்டு தேவையில்லாமல் நீட்டாக வாண்டேஜஸ்லேயே கொண்டு போயிட்டான். அதுக்கு நம்ம கட் பண்ணி எங்கேயோ ஷூட் போவோம். சிம்பிளாக நீட்டாக அதுக்குள்ளே, அதாவது அவர் நினச்சிருந்தா இளையராஜா சார் இருக்காரு, நான் ஆறு பாட்டு வைப்பேன், ஏழு பாட்டு வைப்பேன் வச்சிருக்கலாம், வைக்கலை. ஒன்றை நினச்சி கரெக்டாக அந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அந்த ஒரு அந்த இடைவெளி இதாகிற அந்த சாங்கு. ரெண்டாவது இந்த நீங்க முடியுமா வந்துட்டு தேடி போகிற சாங்கு. லாஸ்ட்டில் தாய் மடியில் அவன் சூசைட் பண்ணிக்க போகிற சாங். இந்த படத்தில் அந்த மூணு பாட்டு தேவையில்லைங்கிற மாதிரி இல்லை. அந்த மாதிரி வந்தால் சாங்ஸ் பிரச்சனை கிடையாது. ஒரு என்ன ஸ்டோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வராமல் இருந்தாலே பிரச்சனை இல்லை தான்.
நடிச்சு ஆஸ்கர் குடுக்காம போனாங்களே அந்த படத்துக்கு. அந்த படத்துல எல்லாம் வந்துட்டு இல்ல, நீ நடு ரோட்ல வந்து ஸ்பீட் பிரேக்கர் இல்ல, ஒரு வால் கட்டினா எப்படி இருக்கும், அது மாதிரி பாட்டு வந்து நிக்கும்.
இல்ல படமே தேவையில்லாத வால் மாதிரிதான் இருக்கு.
சொன்னேன்
நீ அந்த இது சொன்ன இடிச்ச அந்த அச்சமென்பத் மடம் இடிச்சவனே சாங் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை விட அது கூட வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இன்னோவேட்டிவா இருந்த நிறைய பேர் பாருங்க.
ஏன்னா அதுல வந்து
அவளும்
நானும் சாங் நல்லா இருக்கும். அவளும் நானும் சாங்ல அப்படி இருக்காது, அது வந்து அப்படியே டுவர்ஸ் அந்த ஜோனியை கொண்டு போற மாதிரியே முடிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமாவே லாரியில இடிச்சு இப்படி தனியா ஒரு சாங் தேவையா?
இல்ல கரெக்ட் தான், பாவம் இன்னோவேட்டிவா ஏதாவது யோசிக்கணும்ல. இதுக்கே இப்படிங்கிற காக்கா காக்கல தண்ணிக்குள்ள தள்ளி விட்டோம்னு அங்கிருந்து பாட்டு வரலையா? அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. ஜிவி படத்துல லாஜிக் பார்க்க கூடாது. மிடில் கிளாஸ் பசங்க,
சிம்பு அதெல்லாம் மிடில் கிளாஸ் பையன், அவ்வளவுதான். முடிஞ்சு படம் முடிஞ்சு. அதாவது அதான் நான் வந்து பாட்காஸ்டோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் வந்து அதை ஃபைனலா ஒரு பாட் சொல்றேன். டு பி ஹானஸ்ட், படத்தில் மியூசிக் வேணுமாங்கிறத விட சாங்ஸ் வேணுமாங்கிறது வந்து ஒரு டிபேட்டபிள் க்வெஸ்சன் தான். இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மூவிஸில் வந்து சாங்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னா வேணும் தான். மொத்தமாக வேண்டாமான்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஈவன் வந்து ஃபாரின் மூவிஸில் இருக்கா அப்படின்னா இருக்குது, அதில் வந்து அழகாக வந்து அதை கம்பைன் பண்ணி அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் இந்தியன் மூவிஸில் வேணுமானா இருக்கலாம், இருக்கிறது தப்பே இல்லை. பட் இந்த மாதிரி லைக் இதுக்காக தனியாக போயிட்டு போய் ஷூட் பண்ணுறதோ, இல்லை ஒரு டான்ஸ் சீக்வன்ஸுக்காக போயிட்டு இது பண்ணுறதோ, இல்லை ஒரு ஐட்டம்ஸ் அங்கே நடுவில் வேணுங்கிறதுக்காக வைக்கிறதோ, அதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் கம்மி பண்ணால் மூவியோட குவாலிட்டி வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதான் வந்து என்னோட ஸ்டார்ட். ஸோ கிரி,
என்னை கேட்டிங்கன்னா சில மூவிஸில் சாங் ஆர் இம்பார்ட்டண்ட். அந்த இடத்துல நிஜமாவே ஒரு சாங் தேவை அப்படின்னா கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். ஆனால் இப்போ ரேண்டமாக ஒரு படம் இருக்கு, இப்போ அதில் வந்துட்டு இப்போ அந்த ஹீரோ வந்து ஹீரோ பண்ணுற போகிற அதுக்கு ஒரு பாட்டு, திரும்பி சேர்றதுக்கு அதுக்கு ஒரு பாட்டு, அது வந்து டசன்ட் மேக் எனி சென்ஸ்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அந்த பிஜிஎம்ல தான். ஆக்சுவலாக வாட் எவர் சீன் இட் மேபி, அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் வந்துட்டு அந்த சீனை எலவேட் பண்ணுறது. சாங்ஸ் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அதே நீ மோன்டாஜா பண்ணால் சாங்ஸுமே வந்துட்டு அந்த விஷுவல் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது தாண்டி எனக்கு சாங்ஸ் தனியாக வைக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே ஐ நாட் ஓகே வித் இட் தான் நான்
சொல்லுவேன். ஸோ ஹரி,
என்னை பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் என்னன்னா அது எவ்வளோக்கு எவ்வளோ படத்தில் ரூட்டடாக இருக்கு அப்படிங்கிறதான் முக்கியம். கதையோட ஓட்டத்துக்காக பாட்டை பயன்படுத்துறது புத்திசாலித்தனம். கதை பாட்டுக்கு ஒரு பாக்கில் ஒரு வாக்கில் போயிட்டு இருக்கும்போது கட் பண்ணி எங்கேயோ போய் பாட்டை வைக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. ஸோ பாட்டு வேணும், தேவையில்லாத பாட்டுகள் வேண்டாம். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம மூவி பார்க்கறதே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். அங்கே இருக்கிறவன் படம் பார்க்குறவன் தம் அடிக்கிறக்கா எதாச்சும் வெளியே போகக்கூடாது. அந்த மாதிரி பாட்டு இருந்தால் சந்தோஷம் தான்.
Thank you.
ஸோ பாட்காஸ்டோட எண்டுக்கு வந்துட்டோம். எப்பவும் போல் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் அண்ட் அ மூவி சஜஷன். சீரீஸ் சஜஷன் என்ன அப்படின்னா வெஸ்ட் வேர்ல்டு. இது வந்து ஹெச்பிஓட ஒரு சீரீஸ் தான். என்ன அப்படின்னா ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு வெஸ்டர்ன் தீம்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் ஓப்பன் பண்ணுறாங்க ரோபோட்ஸ் வச்சு. அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ரோபோட்ஸ்லாம் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ என்ன நடக்குதுங்கிறது தான் வந்து கதை. ஸோ அதுக்கப்புறமா மூவி சஜஷன். மூவி சஜஷன் வந்து இது வந்து ஒரு மூவி கிடையாது, ட்ரைலாஜி. என்ன மூவி அப்படின்னா பேக் டு த ஃப்யூச்சர். பேக் டு த ஃப்யூச்சர் வந்து பேசிக்காக சொல்லணும்னா இப்போ நீங்கள் அந்த பேக் டு த ஃப்யூச்சர் ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறமா அந்த எந்த ஒரு டைம் ட்ராவல் பற்றின மூவினாலுமே அதுக்கு பேஸான அடித்தளம் வந்து பேக் டு த ஃப்யூச்சர் போட்டது தான். ஸோ இட் வில் பி அ ஃபன் மூவி டு வாட்ச். ஸோ சீ யூ இன் அதர் எபிசோட் ஆஃப் மிதவடை பாட்காஸ்ட். அண்டில் தென் இட்ஸ் ஸ்ரீதர் சைனிங் ஆஃப்.